பத்தொன்பதாவது நூற்றாண்டுல நியூயார்க்ல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து வில்லியம் மில்லர் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து ஒரு கிறிஸ்தவத்தை புது மத மாதிரி ஏற்படுத்த பார்த்தார். சில வித்தியாசமான கொள்கைகளோடு ஏற்படுத்த பார்த்தார் வில்லியம் மில்லர். நீங்க ஒருவேளை புக்ஸ படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய ரொம்ப முக்கியமான வலியுறுத்துதல் என்ன பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையை குறித்து ரொம்ப பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்தில் எந்த அளவுக்கு தைரியமா அவர் போயிட்டார்னா, ஏசு கிறிஸ்து என்னைக்கு வருவார் என்ற டேட்டையும் அவர் குறிப்பிட்டு ஒரு தீர்க்க தரிசனமா அறிவிச்சார். ஏசு கிறிஸ்து அந்த டைம்ல மார்ச் 21ஆம் தேதி 1842 நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எல்லோரும் ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு அந்த மெசேஜ் அவர் அறிவிச்சார். எல்லாரும் ஒரு ஆச்சரியமா இந்த நியூஸ்காரங்க விட மாட்டாங்க இல்லைங்களா, 2012 என்ன போட்டு 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 எல்லாரையும் எப்படி கலங்க வச்சாங்க. அந்த மாதிரி இவர் சொன்னதை விட போட்டு இவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல. போட்டு போட்டு அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு வரப்போறார் வரப்போறாருன்னு பார்த்தோம்னா ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்து மார்ச் 21ஆம் தேதி வந்துச்சு, இயேசு வரல. இயேசு வரல என்ன, அவருக்கு கொஞ்சம் கூட அதை சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அவர் தைரியத்தை விடாம அவர் என்ன சொன்னாரு, நான் தப்பா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிட்டேன், ஆகவே நான் ஆக்யூரேட்டா இந்த வாட்டி கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு எல்லோருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், அக்டோபர் 20ஆம் தேதி 1842 இயேசு நிச்சயமாகவே வரப்போறார் அப்படின்னு அறிவிச்சார். அறிவிக்கும் போது இந்த வாட்டி எந்த விதமான சந்தேகமும் இல்ல, உலகம் முடிவே போகிறது, எல்லோரும் ரெடியா இருங்க அப்படின்னு அவர் சொன்னார் அந்த டைம்ல. ஒரு கடையில கூட ஒரு அந்த டைம்ல போட்டிருந்தாங்களா, நியூஸ் பேப்பர்ல வரும், நியூஸ் பேப்பர்ல வந்து 20 அக்டோபர் 20ஆம் தேதி இந்த கடை மூடி இருக்கும், கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜனுடைய வருகையை கனப்படுத்துகிற விதத்தில் இந்த கடை மூடி இருக்கும், எல்லோரும் அந்த ஆண்டவரை சிங்க கிரீடம் சூட்டுவதற்கு எல்லோரும் ஆயத்தமா இருங்கள், பி ரெடி அப்படின்னு ஒரு போர்டு கூட ஒரு கடையில் அன்னைக்கு மூடி இருக்கும் லீவு அன்னைக்கு. அதை எல்லாரும் ஒரு சென்சேஷனை ஏற்படுத்தி பயங்கரமா எல்லா ஊர்லயே பயங்கர சென்சேஷன் அந்த காலத்துல ஏற்படுத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா, பல ஒரு 200 பேர்கிட்ட அவங்களுடைய வீடு சொத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க, வித்துட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கூடிட்டாங்க. அது ஏன் அவங்க வித்தாங்கன்றத நான் யோசிச்சு பார்க்கலாம், ஏன் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் இல்ல, ஏன் வித்தாங்கன்றது நமக்கு தெரியல. வித்து காசை வச்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல கூடினாங்க. கூடி எல்லாரும் பாட்டை பாடி முழங்கால் போட்டு எல்லாம் வாரும் ஆண்டவரேன்னு ஓன்னு ஒரே சத்தம் வாரும் வாரும்னு. அக்டோபர் 20ஆம் தேதி காலையில எல்லாரும் எப்படி எந்திரிச்சிருப்பாங்க, என்ன சென்சேஷன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பெரிய ஸ்பீக்கரை வச்சு பாட்டை பாடி பயங்கரமா பண்ணாங்க. பண்ணி அக்டோபர் 20ஆம் தேதி காலையில இருந்து நைட் வரைக்கும் உபவாச ஜெபம் மாதிரி எல்லாரும் வாரும் வாரும் வாரும்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கழுத்து வலி வந்துருச்சு. 20ஆம் தேதி மத்தியானம் வந்துச்சு, சாயந்தரம் வந்துச்சு, 20ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, 21ஆம் தேதி வந்துச்சு முடிஞ்சிருச்சு, அக்டோபர் 23ஆம் தேதி வந்துச்சு முடிஞ்சு, அப்புறம் நவம்பர் வந்துச்சு, டிசம்பர் வந்துச்சு, இயேசு வரல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் இவங்களெல்லாம் நடத்தின மனுஷன் வந்து அதுக்கப்புறம் அந்த நவம்பர் டிசம்பரும் முடிஞ்சு புதிய 1845 வந்துருச்சு. வந்த பிறகு அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வில்லியம் மில்லர் என்றவர் அவர் இறந்துட்டார், அவரே செத்து போயிட்டார். அவர் செத்து போகும்போது அவருடைய கல்றையில இப்ப கூட அடிச்சு வச்சிருக்காங்களா, அவர் வாழ்க்கையிலேயே சொன்ன ஒரு ஞானமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் இயேசு வருவார், ஏற்ற காலத்தில் முடிவு வரும் அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவருடைய வாழ்க்கையில, ஏற்ற காலத்தில் இயேசு வருவார். நம்ம ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை ரொம்ப தீவிரமா நம்புறோம் இல்லைங்களா, அதை நம்புறோம், அது எந்த நேரத்திலையும் நடக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு கூட நடக்கலாம் தெரியுமா, அதான் நம்மளுடைய நம்பிக்கை. இன்னைக்கு கூட நடக்கலாம், ஏன் நாளைக்கு கூட நடக்கலாம், எந்த நேரத்திலையும் அது நடக்கலாம். அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த நம்பிக்கை வந்து ஒரு விதமான ஒரு ஃபெனட்டிசமா, ஒரு எல்லாத்தையும் விட்டு உலகத்தையே விட்டுட்டு போய் மலையில போய் எங்கேயோ ஜபம் பண்ணிக்கிட்டுதுன்னு புதிய ஏற்பாடு நமக்கு சொல்றது இல்ல பாருங்களேன். அப்படி ஒரு தீவிர விதமா நமக்கு யோசிக்க சொல்றது இல்ல. வேதம் என்ன சொல்லுது, நமக்கு ஒரு பிராக்டிக்கல் பேலன்ஸ நம்ம கத்துக் கொடுக்கறது பாக்குறோம். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே வரப்போறாரு, அப்போஸ்தலர்கள்லாம் சொன்னாங்க, அவங்க நம்பினாங்க அவங்களுடைய வாழ்க்கையில வருவாருன்னு. அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கை வந்து நம்மளை ஸ்ட்ராங்கா பரிசுத்த வாழ்க்கையில தள்ளி ஜாக்கிரதையா வாழ்வதற்கு தான் நம்ம அதை பயன்படுத்தணுமே தவிர பைத்தியகார காரியங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பரிசுத்த காரியத்துல ஆர்வமா வளர்றதுக்கும் தீவிரமா வளர்றதுக்கும் சுவிசேஷத்தை அவசர அவசரமா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவதற்கு தான் இயேசுடைய வருகை. அவர் ஆண்டவர் நம்மளுக்கு அதை உணர்ந்து வாழணும்னு சொல்றாரே தவிர மற்றது இந்த மாதிரி பைத்திய விஷயம் எல்லாம் பண்ண சொல்லல. அவர் தான் வரப்போறாரு, அதனால என்ன இருக்குது எல்லாத்தையும் என்ஜாய். அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை வேதம் நமக்கு சொல்லித்தரல. உதாரணத்துக்கு பல வசனங்கள் பார்க்கலாம் பாருங்களா. ரோமர் 13:13 இயேசுடைய வருகையை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, நாள் சமீபமா இருக்கு, கிட்ட வந்துருச்சு, நாளைக்கு கூட அவர் வரலாம், என்ன செய்யணும், நீங்க எல்லாத்தையும் வித்துட்டு எங்கன்னா போயிருங்க என்றாரா, என்ன சொல்றாரு பாருங்க.
கலியாட்டும் வெறியும் தேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல்.
பாருங்களேன், இதெல்லாம் இல்லாம களியாட்டு வேசித்தனம் பாவங்கள் வாக்குவாதம் அந்த மாதிரி பாவங்கள் இல்லாமல்
பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும்.
இயேசு வராருன்னா நம்ம எப்படி நடக்கணும், பகல்ல நடக்கிறவர்கள் போல நடக்கணும். அப்புறம்
துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்.
பாருங்களேன், துரிச்சைகளுக்கு மாம்ச காரியங்களை வச்சுக்கிட்டு நம்ம உடலையும் வாழ்க்கையும் கெடுத்துக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிறதுக்கு தான் இயேசுடைய வருகை. பாருங்களேன், நம்ம பாவ வழியில ஜாக்கிரதையா போகாம இருந்து பரிசுத்த வாழ்க்கையில தீவிரமடைஞ்சு போறதுக்கு தான் இயேசுடைய வருகை. இன்னொரு வசனம் படிப்போம், தீத்து 2:11 படிங்களா.
இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட
தீத்து 2 தீத்துங்களா, தீத்து 2:11
ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவை கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து.
அவபக்தியும், அவபக்தினா என்ன அர்த்தம், அசுத்தமா வாழ்றது, பக்தி இல்லாம வாழ்றத நாம் வெறுத்து. லௌகீக இச்சைகள்னா என்ன, உலக ஆசைகளை நாம் வெறுத்து.
தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது.
என்ன போதிக்கிறது பாருங்களா, இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாக்குதல் வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம், அது வாழ அதுக்காக காத்திருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் வித்துட்டு எங்கன்னா போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. பாருங்களேன், நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியோடு நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழணும்னு தான் நமக்கு சொல்லுது. பாருங்களா, அதுக்குதான் இயேசு கிறிஸ்துடைய வருகை, அந்த சத்தியம். அதுதான் நம்ம ஒழுங்கா நம்ம கரெக்டா படிச்சுக்கிட்டோம், அதான் செய்யும் நம்மளுக்கு. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 2 பேதுரு 3:11 நம்ம படிச்சிருக்கிறோம் படிங்களா. இன்னொருத்தர் 2 கொரிந்தியர் 7:1 2 பேதுரு 3:11
அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள்
இல்ல, 2 பேதுரு 3:11
இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
கேள்வியதான், இயேசு வந்து எல்லாமே அழிய போகுதுன்ற நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட பக்தி வாழ்க்கை நம்ம வாழணும், லௌகீக இச்சைகளை வெறுத்து பாவ காரியங்களை வெறுத்து உலக காரியங்களை வெறுத்து தெளிந்த புத்தியோடு நீதியா பரிசுத்தமா ஒருத்த வாழ்றான்னா அவன் தாங்க இயேசுக்கு காத்திருக்கிறான். பாருங்களேன், அதுதான் நமக்கு சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. இதெல்லாம் புதிய ஏற்பாடு. இயேசுடைய வருகையை பத்தி சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த இயேசு வருகைக்கு காத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
இப்படிப்பட்ட பிராமிசஸ் நமக்கு இருக்கிறதுனால, இயேசு வரப்போறதுனால மாம்ச அசுசி சகலமும் நீக்கி நாம் பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பரிபூர்ணப்படுத்த கடவோம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது பாக்குறோம். ஆகவே ரெண்டாவது வருகை, இயேசுடைய ரெண்டாவது வருகை வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதல விடாமுயற்சியா வளர்றதுக்கு ஒரு உற்சாகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம்ல, சுவிசேஷத்தை மிகவும் பாரத்தோடு நாம் அறிவிக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ரெவலேஷன்ல பல சத்தியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. போன வாரம் நம்ம சில காரியங்களை பார்த்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம். சில பேர்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, மிஸ் பண்ணவங்க அந்த ஆடியோவை கேளுங்க, ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ரெவலேஷன்ல படிச்சது எல்லாத்தையும் ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணி அது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம உணர்ந்தோம் இல்லைங்களா. அந்த ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு கலசங்கள், அதெல்லாம் ஏன் சொல்றார் ஆண்டவர், அதையெல்லாம் சரித்திரமா நடந்துகிட்டு இருக்கிறத, கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிறத நம்ம காட்டுறாரு, அவிக்குரிய காட்சிகள். அது மாத்திரம் இல்லாம அந்த மிருகம் அந்த லேடிய விழுங்கலான்னு பார்த்து தோல்வி அடைஞ்சு பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு அந்த லேடியை துரத்திட்டு போக பாக்குது, சபையை அழிக்கலான்னு பார்த்துச்சு. ஆனா அது வனாந்திரத்துல போனதுனால இப்ப சபையை அழிக்க முடியாம அது என்ன பண்ணுது, அந்த அந்த லேடி உடைய பிள்ளைகளை ஒருத்தர் ஒருத்தரா கெடுத்து நரகத்துக்கு கூட்டு போலான்னு பாக்குது. அதான் சபை இண்டிவிஜுவல் பிலீவர்ஸ், ஒவ்வொரு விசுவாசிகளையும் பயங்கரமா அது டார்ச்சர் பண்ணி நரகத்துக்கு கூட்டு போலான்னு பாக்குது. சபையில இருக்கிற மெம்பர்ஸ், சபை அது ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அது தெரிஞ்சிருச்சு, ஆனா சபையில இருக்கிற மெம்பர்ஸ் விட மாட்டேது. என்ன பண்ணுது, அந்தி கிறிஸ்துவை வச்சு மிருகத்தின் முத்திரையை குத்தலான்னு பாக்குது அவங்க மனசுல. வேத வசனத்துல அவங்க வளராத படிக்க அவங்களை பல காரியங்களை, உலக காரியங்களை பிஸி பண்ணி உலக பிரகாரமா அவங்கள யோசிக்க வச்சு அந்தி கிறிஸ்து முத்திரையை அவங்களுக்கு மனசுல குத்திருச்சுன்னா நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடலாம். இந்த பாபிலோன் மது, உக்கரமான மது, பொருளாசையான உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஆத்ம காரியங்கள்ல கவனம் செலுத்தாதபடிக்கு அவங்கள திசை திருப்ப பாக்குது. இதெல்லாம் மக்களை பண்ண பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிசாசு. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், இந்த சத்தியங்களுக்கு, அதுக்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி என்ன சொல்றாரு, இதெல்லாம் உண்மை. அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது உண்மையும் சத்தியமான வார்த்தைகள். இது யார் எழுதினது, இது யார் எழுத வச்சது, தீர்க்கதர்சிகளுடைய ஆவி கர்த்தர் எல்லா தீர்க்கதர்சிகளை சொல்லி அது எப்படி நிறைவேறினது, உண்மையா நிறைவேறச்சோ அதே மாதிரி இங்க சொன்னதும் நிச்சயமா நிறைவேறப்போகுது. அதே மாதிரி அவர் வந்து தேவ தூதரை அனுப்பி சொல்ல வச்சார். அடுத்தது என்ன பாக்குறோம், யோவானே தான் சொன்னாரு, நானே அதை சொல்லுகிறேன். இந்த சத்தியங்கள்லாம் படிச்ச நமக்கு என்ன ரெஸ்பான்ஸா இருக்கணும், நம்ம பார்த்தோம் இல்லைங்க, உடனே அதுக்கு கீழ்ப்படியணும், உடனே அது கீழ்படிஞ்சு உடனே அதை தெரிஞ்சவங்களுக்கு அறிவிக்க பார்க்கணும். அதனாலதான் இது முத்திரை போடாதே அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்ற வசனத்துல பாத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒரு இன்விடேஷன் மாதிரி அவர் கொடுக்கிறார். எச்சரிக்கை ஒரு இன்விடேஷன் மாதிரி, எப்படி ஆண்டவர் வந்து ஒரு விதத்துல நம்ம பக்கத்துல உட்காந்து, இயேசு ரொம்ப பெரியவர், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா ரொம்ப அன்பா தன்னுடைய மக்கள் பக்கத்துல வந்து சீட்ல உட்காந்துக்கிட்டு தலையில அடிச்சு சொல்லித்தரோம் இல்லைங்களா. உனக்கு சொல்லித்தரேன், பெரிய டீச்சர் நம்ம தலையில அடிச்சு சொல்லித்தர மாதிரி மக்கு புரிய மாட்டேன்தான் உனக்கு, சொல்றத கேளு, இந்த பிசாசு இதெல்லாம் உன்னை விடாது, உன்னை எப்படியாவது இழுத்துட்டு போக பாக்குது, நான் சொல்லித்தரேன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு கத்துக்க. எப்படி கத்துக்கிறது பாருங்களேன், எவ்வளவு சத்ருக்களுக்கு மத்தியில நம்ம எப்படிங்க நம்ம பரிசுத்தத்துல வளர்றது யோசிச்சு பாருங்க. மயக்கம் சும்மாவா இருக்குது, மயக்கம் பாபிலோன் மயக்கம் இல்லைங்களா. யாரு யார விட்டுச்சது, யார விட்டுச்சு, யாருமே இல்ல. சில நேரத்துல நம்மளே ரெண்டு நாள் மயக்கத்துல போயிடும், அப்புறம் தெளிஞ்சு எந்திரிச்சு முகம்லாம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு ஐயோ நம்ம இப்படி யோசிச்சுமே தப்பாச்சு இல்லைங்களா. பயங்கர டேஞ்சரஸ், உக்கிரமான மதுவை எல்லோருக்கும் கொடுத்திருக்கு. கள்ள தீர்க்கதர்சி பாபிலோன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம எஞ்சி இருக்கிற பாவம் இருக்குது, உலகம் இருக்குது, பிசாசு இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு பரிசுத்தத்துல தீவிரமா நம்ம வளரணும். சுவிசேஷத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாம நம்ம வளரணும்னா எப்படி நம்ம வளர்றது, எப்ப நான் கேட்டிருக்கீங்களா நீங்க கேள்வி, எப்படிங்க தடைய பிரச்சனை கிச்சனா வந்துகிட்டே இருக்கு, இதெல்லாத்தையும் நான் மேற்கொண்டு நான் தீவிரமா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னா எப்படி வளர்றது, அதுக்கு ஒரு காரணம், ஒரு ரகசியம் சொல்லி தர முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா. எப்பனா என்ன ரகசியம், அது மாத்திரம் இல்லாம பரிசுத்தத்துல நான் வளர்றது மாத்திரம் இல்ல, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உண்மையா இயேசுடைய சுவிசேஷத்தை எங்க இருந்தாலும் தொடர்ந்து சொல்ற ஒரு ஆவி எனக்கு எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும். இயேசுக்கு உண்மையா இருந்து பரிசுத்தத்துல தொடர்ந்து தொடர்ந்து வளர்ந்து எந்த சோதனை வந்தாலும் மேற்கொண்டு எப்படி நான் வளருவது, இயேசுடைய சுவிசேஷத்தை நான் எல்லோருக்கும் எப்படி எடுத்துட்டு போய் சொல்றது, அதுக்கு ஒரு ரகசியத்தை எப்படி சொல்ல முடியுமா? இயேசு இங்க சொல்லி தரார் அந்த ரகசியத்தை. என்ன தெரியுமா அந்த ரகசியம் பாருங்களேன், அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையை நாம் தீவிரமாக தொடர்ந்து நம்ம மனசுல பிக்ஸ் பண்ணிடணும். என்ன நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு எந்த நேரத்திலையும் வரப்போறார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி வந்து நம்ம மனசுல பதிஞ்சு போகணும். போன வாரம் கூட சொன்னேன், இயேசுடைய இரண்டாவது வருகை ஆவி நம்மளை புடிச்சுக்கணும், அவர் எந்த நேரத்திலையும் வந்துருவார் அப்படின்ற ஒரு மைண்ட், நம்ம மைண்ட வச்சுக்கணும். பாருங்களேன், நம்ம உலக பிரகாரமா லூசா விட்டா அது ஆக போறது இல்ல, நம்ம மைண்ட் அந்த சத்தியத்துல உறுதியா வச்சு இயேசு எந்த டைம்லயும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த அதை தொடர்ந்து அந்த நம்பிக்கை இருக்கும் போது பாருங்களேன், அதைத்தான் இந்த வசனங்களை திருப்பி 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 சொல்றத நமக்கு பாக்குறோம். பாருங்களேன், மூணு தடவை சொல்றத பாக்குறோம். படிங்களா 12வது வசனம்,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
அது இயேசுடைய இரண்டாவது வருகையை நம்ம மனசுல தீவிரமா மனசுல வச்சுக்கிட்டோம்னா பல இந்த சத்துருக்கள்லாம் மேற்கொண்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவும். உனக்கு இந்த பாட்டில் வர மாதிரி வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழணும்னா என்ன சொல்ற தெரியா, மேசியா வருகை காத்திட இல்லைங்களா, அப்படித்தான் அந்த பாட்டில் வருது, அவர் வருகை காத்திட, அதுல தான் எனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழ முடியும். அந்த பாட்டில் வர மாதிரி பாருங்களேன், இதுல நாலு காரியத்தை நான் சொல்ல போறேன். ஏசு கிறிஸ்து வருகை பத்தி என்ன, அவர் எப்போ வரப்போறார், அவர் ஏன் வர்றார், அவர் வர்றதுனால என்ன நடக்க போகுது, அவர் வருகிறவர் யார் அப்படின்ற ஒரு தலைப்புல, அவர் எப்ப வரப்போறாருனா இதுல என்ன போட்டிருக்கு இந்த வசனத்துல,
சீக்கிரமாய் வருகிறேன்,
சீக்கிரமாய் வரப்போறேன். அதுக்கு பேர் தான் அந்த தியாலஜியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, தி எமினன்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். அதுனா எமினன்ட்னா எந்த நேரத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு காரியம், எந்த நிமிஷத்திலையும் நடக்கக்கூடிய காரியம், தி எமினன்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம நம்புறோமா இயேசு எந்த நேரத்திலையும் வந்துருவாருன்னு? நான் போன வாரம் சொன்ன மாதிரி எல்லா விசுவாசிகளும் அப்போஸ்தலரும் அதை நம்புனாங்க. அது ஒரு முக்கியமான காரணம், அவங்களுடைய பக்தி ரொம்ப ஆழமா இருந்ததுக்கு. பாருங்களேன், உலகத்திலிருந்து தப்பிச்சு அவங்க உலக சத்துருக்கள்ல இருந்து தப்பிச்சு அவங்க அப்படி வாழ்ந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். யோசிச்சு ஏன் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல வளராத காரணம் என்ன யோசிச்சு பாருங்களேன், நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்லவா, பிசாசு பல பேருடைய மைண்ட கெடுத்து நரகத்து கூட்டு போறதும் வாழ்க்கையில அவங்கள யூஸ்லெஸ்ஸா செய்யறது காரணம் ஒண்ணு காரணம் சொல்லவா என்ன தெரியுமா, டிலே. டிலே என்ன, தள்ளி போடுறது இல்லைங்களா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம், அது முடிஞ்சவர்களுக்கு பாத்துக்கலாம் இல்லைங்களா, டிலே தான் இல்லைங்களா. இப்ப காரியில கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், இயேசுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க, வரப்போற வருஷத்துல ஒரு டைம் கொடுங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் பேசாம போயிட்டோம். ஏன், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், யோசிச்சு பாருங்களேன். ஆனா நம்ம காண்டி அந்த அந்த வஞ்சனை வந்து நம்மளை தள்ளி போட்டு தள்ளி போட்டு மனம் திரும்புதல தள்ளி போடுது, கீழ்ப்படிதல தள்ளி போட்டு நம்மளை வஞ்சித்து நம்மளை வீணாக்குறது தான் பிசாசுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி, யோசிச்சு பாருங்களேன். ஆனா இயேசுடைய வருகையினுடைய ஆவி காண்டி நம்மளை பிடிச்சிருந்துச்சு, அவர் எந்த நேரத்திலும் வந்துருவாருன்ற ஒரு மனநிலைமையில் நம்ம இருந்தோம்னா தள்ளி போடுறதுன்றதே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. பாத்துக்கங்க, பாத்துக்கலாம்ன்றதே இருக்காது. உடனே உடனே பாருங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து போறதுக்கு நமக்கு தள்ளி போடுறது ரொம்ப பெரிய பிரச்சனை. எப்ப தள்ளி, எப்பப்பா இயேசுவை சேவிப்ப, எப்பப்பா மனம் திரும்பி வருவேன்னா நடக்கட்டங்க பாத்துக்கலாம், அது முடிஞ்ச கல்யாணம் முடிட்டோம் பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தை அனுபவிச்சுட்டு வரேன் பாத்துக்கலாம் இல்லைங்களா. பல விதத்தில் ஆண்டவரை எப்பப்பா சேவிக்க போற, சில பேர் வாலிப பசங்க என்ன சொல்ல, என் காலேஜ் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா ஆண்டவருக்கு டிவோட்டடா இருப்பேன், இல்ல நான் வீடு கட்டி முடிச்சிடறேன் ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி முடியட்டும், நான் ரிட்டையர் ஆன பிறகு நல்லா ஆண்டவருக்கு சேவை செய்வேன். இதாங்க பிசாசு வாழ்க்கையிலேயே கெடுத்து எத்தனை பேர் நரகத்துக்கு அனுப்பிச்சது காரணம். ஆனா இயேசு நாளைக்கு வந்துருவாருன்றத உண்மையா நம்பி நம்ம வாழ்ந்தோம்னா தள்ளி போடுவோமா, நாளைக்கு பாத்துக்கலாம்னு விடுவோமா? உடனே நடக்கும், உடனே மனம் திரும்புதல், உடனே காரியங்களை செய்ய மாட்டோம். அதனால தாங்க நம்ம மைண்ட மாத்திக்கணும். இயேசு எந்த நேரத்திலையும் வந்துருவார். அதனால தான் அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்களேன், இதுக்கு முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்கு,
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
ஆக்சுவலா தள்ளி போடுறதுக்கு டைம் இல்ல, இயேசு வரப்போறார் சீக்கிரமே, சீக்கிரமே வரப்போறாரு. இப்ப நீ வந்தா பொழைக்கலாம், நீ இன்னும் வராம தள்ளி போட்டு தள்ளி போட்டிருந்தா நீ அநியாயம் செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அநியாயம் செய்யறது பிக்ஸ் ஆயிருவ. நீ இன்னும் தீமை செய்யறவன் என்ன வருது, அசுத்தமா இருந்துகிட்டே நான் இருப்பேன் அப்படின்னா நீ தொடர்ந்து அசுத்தமா இருக்கும்படி அவர் கை விட்டுருவார். ஏன்னா இயேசு எந்த நேரத்திலையும் வர, கடைசி காலத்துல இருக்கிறோம். இயேசுடைய வரக்கூடிய எப்போக்குன்னுவாங்க, இதை விட்டு கடவுள் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இனிமே யாருமே வர வேண்டியது இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் வர வேண்டியது இல்லை, யோவான்ஸ்தானம் வர வேண்டியது, உடனே வர வேண்டியது இயேசு. அவர் வந்துருவாரு, சொல்ல போனா மனம் திரும்புறதுக்கும் டைம் இல்லை. இப்போ அந்த நேரத்துக்கு வந்துட்டோம், அதனாலதான் அந்த அவசரப்படுத்துறார். அந்நியாயம் செய்கிறான், கைவிட்ட நிலைமை பேசுற மாதிரி பேசுறார். ஆகவே இயேசு வரப்போறார், இப்போ வரப்போறார். அந்த நம்பிக்கை இருக்கும் போதுதான் யோசிச்சு பாருங்க, தள்ளி போட மனசு வருமா, கீழ்படியிருந்த தள்ளி போட மனசு வருமா, மனம் திரும்புதல தள்ளி போட மனசு வருமா? வராது. பாத்துக்கலான்னு விடுமா? விடவே விட மாட்டோம். ஏன், நம்மளே திடீர்னு போயிருவோம் இல்லையா, திடீர்னு போயிடலாம். நாளைக்குன்னு தள்ளி போடுறது எந்த நம்பிக்கையில, பிசாசுடைய பெரிய சாதனம் டிலேங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம உருப்படாததுக்கு ஒரு காரணம் அதுதான். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வரணும், இயேசு நாளைக்கு கூட வந்துடலான்ற, இன்னைக்கு கூட வந்துடலான்னு வாழ்ந்தோம்னா யோசிச்சு பாருங்க நம்முடைய வளர்ச்சி. அதுதாங்க அப்போஸ்தலர் அப்படித்தாங்க வாழ்ந்தாங்க, பரிசுத்தவான்கள் அப்படித்தாங்க வாழ்ந்தாங்க, பக்திமான்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. நமக்கு இருக்கிற பெரிய குறை தான். அதனால தான் அதுல என்ன சொல்றாரு, இதோ எப்ப வர, சீக்கிரமாய் வருகிறேன், இப்ப வந்துகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம், உடனே வருகிறேன். சரி, முதலாவது அதை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன கேள்வி சொன்னோம், அவர் ஏன் வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டோம். ஏன் வர்றார், ஏன் வர்றார் இயேசு? இயேசு கிறிஸ்து வருகையுடைய ரெண்டாவது வருகை என்ன பாருங்களேன், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தாங்க நம்ம எந்திரிச்சிருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம், ஏன் வர்றார் இயேசு? பல குழப்பங்கள் மக்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுடைய ரெண்டாவது வருகை நோக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா. ரெண்டாவது வருகை நோக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன சொல்றாரு பாருங்களா, இந்த வசனத்தில் 12வது வசனத்தில்,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
ஏன் வராரு அவரு அப்படின்னா, இந்த அவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தத்துல வளர்றதுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். அவருடைய பர்பஸ் ஏன் வரார், இதோ 12 இல்லைங்களா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எதுக்கு வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. நான் வரும்போது அவனுடைய பலன், கிரியையின்படி பலன் கொடுக்கறதுக்கு வர, நான் கொடுக்கிற பலன் கொடுக்கறதுக்கு வர, அதான் அவர் சொல்றார். இது என்னங்க இது அப்படின்னா, இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வராருங்க அப்படின்னு மாத்திரலாம். இல்ல எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்களேன் இந்த வசனத்தை. ஏன் வந்து அவர் வரப்போறாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், வரட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லனா ஓ நமக்கு வெகுமதி கொடுக்க போறார் போல, பாஸ்டர்களுக்கு யாருக்கும் பெரிய கிஃப்ட் கிரீடம் கொடுக்கறதுக்கு வரார் போலன்னு நினைச்சுக்கோம். இல்ல, அது என்ன சொல்லப்படுது தெரியுமா, ஒருத்தனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில பண்ண கிரியைகளுக்கு வெகு வார்த்தை என்ன தெரியுங்களா, அவன் அவனுடைய கிரியைக்கு அவன் இந்த உலகத்தில் சம்பாதிச்ச அவன் சம்பளத்தை கொடுக்க வரன்றார். புரியுங்களா, அதைத்தான் அங்க சொல்லப்படுது. அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வர, இன்னும் ஒரு வார்த்தையில சொல்ல போனா ஒருத்தனும் இந்த உலகத்தில் சம்பாதிச்ச அவனுடைய கூலிய கொடுக்க வரேன், அதுதான் பேர், அதான் அர்த்தம் பாருங்களேன். ஒருத்தன் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் நம்ம செய்யற காரியங்கள்னால ஒரு கூலியை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களா பாவத்தின் கூலி என்ன சொல்லுது? மரணம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில உடுற மூச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம கூலிய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கூலிய கொடுக்கிறவர் வரப்போறார். அதை யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு கூலிய கொடுக்கறதுக்கு அவர் வரப்போறார். அதனாலதான் அவர் வரேன் அப்படின்றாரு. எல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லலங்க, இவங்களுக்கு சொல்லி இருக்குது பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்ற 20-30 வருஷம் வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு நித்திய கூலிய நமக்கு கொடுக்க போகுது. டேஞ்சரஸ் நம்ம ஆத்துமா. நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாள் வாழ்க்கை, ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வாழ்க்கை வந்து ஒரு நித்திய கூலிய நமக்கு கொடுக்க போகுது. அந்த கூலியை நான் கொடுக்க வரேன். அதுதான் அங்க சொல்லப்படுது. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். நெகட்டிவாவோ இருக்கலாம். இஸ் கமிங். அவர் வந்து எப்படி வருவாரு? பெரிய சத்தத்தோடு வருவார். பாருங்களா அந்த வசனம் பாருங்க எவ்வளவு இல்லங்க. இது என்ன மாதிரி ஒரு சத்தத்தோடு வருவார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? கர்த்தர் தாமே தம்முடைய ஆரவாரத்தோடு எக்கால தூதனோடு மிகுந்த சத்தத்தோடு வருவார் அப்படின்னா என்னங்க சத்தம் போடுவார் அவரு அப்படின்னா? ஒருத்தர் சொல்றாரு அது அப்படி இருக்காது. ஆனா அவர் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு, போதும் அப்படின்ற இனஃப் அப்படின்னு சத்தம் போட்டு வருவார். என்ன இனஃப்? நீ வாழ்ந்தது போதும், நீ பாவம் செஞ்சது போதும், இந்த உலகத்தில் இருக்கிற வியாதி போதும், இந்த உலகத்தில் இருக்கிற அந்நியாயம் போதும், பாடு போதும், எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்க்ரீச்சிங் ஹால்ட்னு வாங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய ட்ரெயின் போதும், நான் சடன்னா போய் நிக்குதுன்னு வைங்கள. அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு வருவார் அவர். அவர் வந்தவொடனே எல்லாம் நிக்க போகுது, எல்லாம் நிக்க போது. அதுக்கு வர்றார். அவருடைய நியாய தீர்ப்பு எப்பேற்பட்ட நியாய தீர்ப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம், அதை ஞாபகப்படுத்துறோம் பாருங்களேன். அது ரொம்ப பயங்கரமான நியாய தீர்ப்பு, எப்பேற்பட்ட நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு உங்களையும் உள்ளடக்கியது. அந்த நியாய தீர்ப்பு உங்களையும் உள்ளடக்கியது. ஏன் இந்த வசனம் யாராவது ஒட்டு வச்சிருக்கான்னு யாராவது ப்ரூவ் பண்ணிட்டுங்களேன் பாருங்களேன். என்ன துல்லியமா சொல்றாரு, யாரே வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு. இதுல நான் இல்லைங்க, யாராவது சொல்ல முடியுமா? முரளியின் கிரியையின்படி முரளிக்கு, அருணுடைய கிரியையின்படி அருணுக்கு, இளையாசனுடைய கிரியையின்படி இளையாசுக்கு. ஒவ்வொருத்தர் நம்ம எல்லார் பேருனுடைய கிரியையின்படி அவங்களுக்கு நான் அளிக்கும் பலன், அவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பலன் இல்ல, நான் கொடுக்க போற ரிவார்டு பலன் என்னோடு கூட வருகிறது. அதுக்கு தாங்க ரெண்டாவது வருகிற ரொம்ப டெரர், ரொம்ப பயங்கரம். ஒரு விதத்துல பார்த்தோம்னா அவன் அவனுடைய கிரியை, அது நெகட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம், நம்மளை உள்ளடக்கியது யாருமே எக்ஸப்ஷன் இல்ல. கிறிஸ்டியனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், யாராவது ஒரு புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம் இல்லைங்களா, ஒரு சர்ச் மெம்பரா இருக்கலாம், சர்ச் பாஸ்டரா இருக்கலாம், எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அவன் அவனுக்கு கூலி கொடுக்க போறேன், அதுக்கு தான் நான் வரேன், அவன் அவன் செஞ்ச காரியத்துக்கு. பாருங்களேன் அவன் அவனுடைய கிரியை. அடுத்ததாக என்ன போட்டிருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன உள்ளடக்கியது பாருங்களேன். ஈச் பர்சன் அவனுடைய கிரியையின்படி. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன இருக்கோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்முடைய ரகசிய சிந்தனைகள் இருக்கும். 1 கொரிந்தியர் 4:5 படிங்களா.
ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி
ரகசியங்களை வெளிரங்கமா ஆக்குற ஒரு நாள், நம்முடைய சிந்தனைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரப்போகுது. எவ்வளவு பயங்கர, யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, வெறும் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ரகசிய சிந்தனைகள் மாத்திரம் இல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னவோ இருக்கும் நம்முடைய வார்த்தைகளும் அடங்கியிருக்கு. மத்தேயு 12:36 ஆண்டவர் என்ன சொல்றாரு?
மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
பாருங்களேன், அவர் சொல்லிட்டாரு, அவர் ஒன்னும் பேசுற மாதிரி இல்ல. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள் இங்க என்ன போட்டிருக்கு, அவனவனுடைய கிரியைகள் இல்லைங்களா, கிரியைகள் சேர்ந்திருக்கு. அவனுடைய கிரியைகள், நல்ல எண்ணத்துல செஞ்ச கிரியை, கெட்ட எண்ணத்துல செஞ்ச கிரியை இல்லைங்களா, ரெண்டும் அடங்கியிருக்கு. கெட்ட எண்ணம் வச்சுக்கிட்டு செஞ்ச கிரியை இல்லைங்களா, இல்ல நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு கெட்ட கிரியை செஞ்சது. எல்லா கிரியைகளுக்கும் பட்சபாதம் இல்லாமல் பார்ஷாலிட்டி, அதான் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லும் போது அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார். பட்சபாதம் இல்லாமல் ஒரு ஒருவரையும் வளைக்க முடியாத நீதியில அவர் ஜட்ஜ் பண்ணுவார். பாருங்களேன், ஒவ்வொரு ஒருவனும் நம்ம அதை புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன் அப்படி அழுத்தி போட்டிருக்கணும் பாருங்களேன், அழுத்தி போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி என்ன பண்றதுன்னா, நம்ம கும்பல்ல சேர்ந்துற பாக்குறோம், நம்ம கும்பல்ல சேர்ந்து பாக்குறோம். எங்க அப்பா அம்மா ரொம்ப பக்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால என் ஜட்ஜ்மெண்ட் வித்தியாசமா இருக்குமா, இல்ல பாருங்களேன். எங்க பாஸ்டர் ரொம்ப பக்தி உள்ளவர், அழமான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், அதனால எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கம்மியா இருக்குமா, இல்ல. எங்க பாஸ்டருடைய ரொம்ப அழமான சத்தியம் படிக்கிற சபையில நான் இருக்கிறேன், அதனால எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கம்மியா, இல்ல. யோசிச்சு பாத்துக்கங்களேன், நம்ம துல்லியமா ரொம்ப பவர்ஃபுல்லா தனியா ஃபீல் பண்ற ஒரு நாள்னா அந்த நாள் தான். எல்லாமே எடுத்துட்டு நிர்வாணமா நிக்க வச்சு நம்மள பாப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லாம நீ யார், அதுதான் ரொம்ப ஒரு ரொம்ப அழமான ஜட்மெண்ட். அது இருக்க போகுது. நம்ம எந்த எவ்வளவு பைபிள ரொம்ப விசுவாசிச்சோம், எவ்வளவு பைபிள் அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பைபிள புரிஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் இல்ல. கிரியையின்படி நியாய தீர்ப்பு நிக்க போறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், அதுக்கு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அந்த நியாய தீர்ப்புனால வரப்போற விளைவு என்ன, அதைத்தான் நம்ம அடுத்த தலைப்புல பாக்குறோம். பாருங்களேன், அடுத்த வசனத்தை என்ன போட்டிருக்கு,
நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்.
தொடர்ந்து படிங்க.
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள்.
நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வந்துகிட்டு இருக்கு வருகிறது. நான் அப்படி வந்து ஒவ்வொருத்தனுக்கும் அவன் அவன் கிரியையின்படி பலன் அளிக்கும் போது, ஒரு ஒரு மனுஷனும் ரெண்டு எல்லைக்கு போய் சேருவான், ரெண்டு இடத்துல போய் சேருவான், ரெண்டு டெஸ்டினி அப்படின்னுவாங்க இல்லைங்களா. என்னுடைய டெஸ்டினி இந்த உலகத்தில், என்னுடைய கிரியை வாழ்க்கையின்படி என்னுடைய நித்திய பலன் இருக்க போது, நித்திய டெஸ்டினி முடியாத போது, ரெண்டு இடத்துல போய் சேர போறாங்க. ஒன்னு உள்ள, ஒன்னு வெளிய. உள்ளையா வெளியேயா அப்படின்னு தான் பாத்துக்கணும். ஒன்னு உள்ள, எங்க உள்ள பாருங்களேன், அதுல சொல்றாரு. சில பேர் உள்ள இருப்பாங்க, யார் அவங்க படிங்க அந்த 14 வசனம்.
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும்,
நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் சில பேரு
அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்
பாக்கியவான்கள். பாருங்க அதுக்கப்புறம் என்ன வருது, வெளியிலே இல்லீங்களா. வெளியில சில பேர் இருக்க போறாங்க, உள்ள சில பேர் இருக்க போறாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு பேருங்க எப்படி ஆரம்பிக்குது, நாய்களும். கேவலமா இருக்கு பாருங்களேன், நாய்களும். ஏன் நாய்களும் போடணும், பாவிகளுக்கு ரொம்ப மோசம், பாவிகளுக்கு ஒரு பேர் அது, அந்நியர்களுக்குன்னு பாவிகளுக்கு ஒரு பேர் நாய்களும். இவ்வளோ காரியம் ஆண்டவர் சொல்லி, இவ்வளோ காரியம் செஞ்ச பிறகும் நான் நரகத்துக்கு போறேன்னா அவரு வேற என்ன சொல்றது, உன்ன நாய்களும் எப்படி திட்டுறாரு பாருங்களேன். நாய்களும், நாய்களும் அவங்கள நாய்கள், எந்த மாதிரி நாய்கள், ஏழு விதம் இப்படி ஆண்டவர் பேசுவார். யோசிச்சு பாருங்களேன், மனுஷனை இப்படி திட்டினது இல்லை ஆண்டவர், இங்க திட்டுறாரு பாருங்களேன். நாய்கள் ஏழு குணாதிசயம் அந்த நாய்களுக்கு, என்ன குணாதிசயம், சூனியக்காரர்கள், மந்திரம் கேந்திரம் தந்திரம் அது அது இதெல்லாம் நம்பி சூனியக்காரர்கள். அப்புறம் உபச்சார பாவங்கள் ஈடுபடுறவங்க,
கொலைபாதகரும்,
கொலைங்க,
விக்கிர ஆராதனைக்காரரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள்.
புறம்பே இருப்பார்கள் ரெண்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய பலனை அளிக்கும் போது ரெண்டு இடத்துக்கு அவங்க போவாங்க. அந்த ரெண்டு இடத்துல இருக்கிறவங்களை விவரிக்கப்படுது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாங்கன்னா, இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேரும் என்ன காரியத்தை செஞ்சிருக்காங்க. முதலாவது குரூப் பாருங்களா, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவது குரூப் ரொம்ப தெளிவா செய்யுது நமக்கு, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பாவம் செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா, பாவம் செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது குரூப் என்ன செஞ்சிருக்காங்க, முதலாவது குரூப்
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்.
கற்பனையின்படி செய்கிறவர்கள் இங்கிலீஷ்ல இல்லவே இல்லை. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, 14.
Blessed are those who do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates into the city.
Okay. Who wash their robes in varda? Enga varudhu?
14th. Blessed are those who wash their robes, that they may have the right to the tree of life.
அதான் கரெக்டான வார்த்தை. வசனத்துக்கு கீழ்படுகிறவங்கன்னு போடல, தங்களுடைய வஸ்திரங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள் அதான் போட்டிருக்கு. தங்களுடைய வஸ்திரங்களை சுத்திகரித்தவங்க தான் பரலோகத்துக்கு போறாங்க. அவங்க தான் ஜீவன் நித்திய ஜீவனை அனுபவிச்சு கடவுளுடைய நித்திய பிரசன்னத்தில் நுழைய போறாங்க. பார்த்த ஹெவனுக்குள்ள அவங்க தான் போக போறாங்க. அவங்க செஞ்ச காரியம் என்ன, அவங்களுடைய வஸ்திரத்தை சுத்திகரித்து கொண்டாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம், அவங்களுடைய வஸ்திரத்தை சுத்திகரித்து கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம். சில பேர் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு மனம் திரும்பிட்டாங்க, அவங்க நீதிமான் ஆயிட்டாங்க, அதனால பரலோகத்துக்கு அவங்க போயிருவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, தங்களை சுத்திகரித்து கொண்டாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா, அதனால அவங்களை அவங்க பரிசுத்தப்படுத்திக்கிட்டு பரிசுத்த வாழ்க்கையில வளர்ந்தவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு. இது ரெண்டு எதை நம்புறது நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுவை நம்பினவங்க எல்லாரும் நீதிமான் ஆக்கப்பட்டவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா, இல்ல பரிசுத்தமாக்குதல்ல தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டவங்க பரலோகத்துக்கு போவாங்களா, ரெண்டுல யார் போவாங்க? கர்த்தருக்கு கீழ்படுகிறவங்க தான். நீங்க பரிசுத்தமாக்குதல்ல போறவங்க அப்படின்றீங்க இல்லீங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நீதிமான் ஆக்கப்பட்டவங்க போக மாட்டாங்களா, ரெண்டு பேரும் போவாங்களா? அப்படின்னா அதுக்கு
சொல்லு,
விசுவாசிக்கிறவங்க போவாங்க இல்லையா, விசுவாசிச்சுட்டு போயிடுவாங்களா. ஓகே, ஒரு கரெக்டா ஒரு அளவுக்கு சொல்றாரு அவரு. அப்ப பாத்தீங்கன்னா பாருங்களேன், இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். நீதிமான் ஆக்கப்படுறதும் பரிசுத்தமா ஆக்கப்படுறதும் ரெண்டுமே வித்தியாசம் அல்ல. ஒரு மனுஷன் உண்மையாவே இயேசுவை விசுவாசிச்சு நீதிமான் ஆயிட்டானா, அவன் நிச்சயமா பரிசுத்தமாக்குதல்ல வளருவான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். இங்க பாருங்களேன், அவங்களுடைய வஸ்திரங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள் அப்படின்னா, இந்த ஒரு அடையாள மொழி என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த வஸ்திரத்தை நம்ம தைச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நூலாதுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், சேர்த்துக்கிட்டு அந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வஸ்திரத்தை நம்ம உண்மையா நம்ம கண்ணாடியில தன்னைத்தான் நாமளை நாமே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்க்கப்படும்னு கம்யூனியன் டைம்ல சொல்ற மாதிரி, உண்மையா என் வஸ்திரம் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு கண்ணாடியில் நம்ம பார்த்தோம்னா நம்ம தெரியும். ஆனா நம்ம பாக்குறதுக்கு விருப்பப்படுறது இல்லைங்களா, உண்மையா நான் எப்படிப்பட்ட ஆள், என்னை சுத்திகரித்து கொண்டு வர ஆளா இல்ல இந்த மாதிரி வேசித்தன ஆளான்றத நம்ம பாத்துக்கணும். ரெண்டுல தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம மிஷின் போயிட்டு இருக்குது, நம்ம எங்க இருக்கிறோம்னு நம்ம ஒரு நாள் கண்ணாடியில பாக்குறது. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த வஸ்திரத்தை நம்ம சுத்திக்கிட்டு வரோம். அந்த வஸ்திரத்துல பிரதானமா இருக்கிற காரியம் என்ன, சில டைம்ல பார்த்தா கரையும் அழுக்கும் அசுத்தமும் இருக்கிற பயங்கரமான அசுத்தமா இருக்கலாம், பயங்கரமான அசுத்தமா இருக்கலாம். நான் என்னவோ அதனோட வெளிப்பாடு தான் என்னுடைய கிரியை. நான் என்னவோ அதனோட வெளிப்பாடு தான் என்னுடைய கிரியை. அதை புரிஞ்சுக்க பாருங்க. ரொம்ப பேர் தங்களை ஏமாத்திக்கிறது என்னன்னா, நான் ரொம்ப நல்லவங்க, நான் எனக்கு பெரிய ஆசைகள்லாம் இருக்குது, ஆனா அதெல்லாம் செய்ய முடியல, என்னால ஏதோ தப்பு செஞ்சிருந்தேன். இல்ல, உன் கிரியை தான் நீ, உன் வாழ்க்கை தான் நீ, நீ உன் வாழ்க்கையை விட நீ நல்லவன் இல்ல. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நீ இப்படி நடந்துக்கிற இப்படி பேசுறனா தெரியாம பேசிட்ட, கோபம் வந்து பேசிட்ட, அந்த அவங்கனால தான் நான் இப்படி இருக்கிறேன்றதுனால இல்ல, அதுதான் நீ. புரியுதுங்களா? நம்ம வஸ்திரம், நம்ம கிரியைகள், நம்ம பேச்சுல நமக்கு தெரியும், அதை நம்ம பார்க்கணும், நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்க்கணும். ஆனா இந்த அசுத்த வஸ்திரம் இருக்கிறவர்கள் அவங்க அசுத்தத்தை பார்த்து, ஐயோ நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனே, இவ்வளவு பயங்கரமா இருக்கிறேனேன்னு பார்த்து என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஒரு குளியல் அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு, ரத்த குளியல் ஏற்பட்டுச்சு. இயேசுடைய ரத்தம் அவங்களை முழுவதுமாக கழுவி அவங்களை சுத்திகரித்து அவர்கள் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கி இயேசுடைய உடையை அவர் கொடுத்தாங்க. இயேசுடைய நீதியை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இயேசுடைய நீதியை அணிஞ்சுக்கிட்டு காஸ்பல் அவங்களுக்கு வந்த பிறகு அவங்க மாறிட்டாங்க. ஒரு குடிகாரனா இருக்கலாம், வேசித்தனக்காரனா இருக்கலாம், அங்க பில்லிசூனியம் விக்கிறாரனாக்காரனா, அவன் மாறிட்டான், அவன் வஸ்திரம் மாறி போச்சு. பழைய மனுஷன் அவன் இருக்க முடியாது. புரியுதுங்களா? அவன் மாறி போனதுனால பரலோகத்தில் அவன் நீதிமான் ஆயிட்டான், தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆயிட்டான். ஆனா பூமியில ஒரு எஃபெக்ட் இருக்கு அவனுக்கு. பரிசுத்தாவி அவனுக்குள்ள குடிகொண்டு வந்து பூமியில அவன் வித்தியாசமான மனுஷன் மாறி போயிட்டான். வித்தியாசமான மனுஷன் ஆனது எப்படி தெரியும்? அவன் வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதலை நாடுவான், பாவத்துல இன்னுமே இருக்க பார்க்க மாட்டான், தன்னை சுத்திகரித்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவன் உண்மையா நீதிமான் ஆயிருக்கிறான்றதுக்கு அடையாளம் என்ன? உலகத்துல அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான். இது ரெண்டும் வித்தியாசம் இல்ல, இது ரெண்டும் பிரிக்க முடியாத இணைக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் ரொம்ப கல்லான தப்பான போதும், விசுவாசிச்சுட்டா நீ பரலோகத்துக்கு போயிருவே, என்ன பண்ணாலும் பரல. இஃப் யூ ஹவ் ட்ரூலி பிலீவ்ட், நீ நம்பி இருக்கிறீனா வாழ்க்கை மாறி இருக்கணும், உன் கிரியைகள்ல அது தெரியணும். ஹெவன்ல நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறனா பூமியில நீ வித்தியாசமான மனுஷன் ஆயிருக்கணும். பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து கொண்டார்கள்னா ஒரே காரியத்தை பத்தி தான் பேசுது. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கத்தான், ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்க தங்களை பரிசுத்தமும் ஆக்கியிருப்பாங்க. இது ரெண்டும் வித்தியாசம் இல்ல, வித்தியாசம் இது இப்படி போயிருவாங்களா அவங்க போவாங்களேன்னு பார்க்க வேண்டியதில்லை, ரெண்டும் ஒண்ணுதான். உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, அவங்க விசுவாசிச்சிருந்தா அவங்க பரிசுத்தமாக்குதல்ல வளரத்தான் செய்வாங்க. பாருங்களேன், அதனால அதான் ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, நாம் கிருபைனால ரட்சிக்கப்படுறது, நாம் கிரியைகள்னால நீதி கிரியைகள்னால நியாய தீர்க்கப்படுறதும் முரண்பாடு அல்ல. உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா என் ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகள் என் வாழ்க்கையில் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே பாருங்களேன், கிரியைகளும் கிருபையும் மாறுபாடானது இல்ல, கிரியையும் கிருபையும் ரொம்ப சம்பந்தப்பட்டது. உண்மையான கிருபை ரொம்ப பவர்ஃபுல், உண்மையான கிருபையை ஒரு மனுஷன் அனுபவிச்சிருந்தானா அது ரொம்ப பவர்ஃபுல், அவன் நிச்சயமா அவன் வாழ்க்கை மாறி இருக்கும், கிரியைகள் அவன் வாழ்க்கையில இருக்கும். அது எப்பவும் வேதம் காட்டுறது என்ன, நீ ரட்சிக்கப்பட்டிருந்த உனக்கு உண்மையான விசுவாசம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரே அடையாளம் கிரியை, வாழ்க்கை மாறி இருக்கணும் உனக்கு இருக்குதா. உங்களை ஏமாத்திக்காதீங்க, ரெவலேஷன் 22 வந்துட்டோம், அதனாலதான் அந்நியாயம் செய்யறவன் இன்னும் அந்நியாயம் செய்யட்டும், அப்படியே ஏமாத்திட்டு போன்ற மாதிரி என் வாழ்க்கை அப்படி இருக்குதான் நீங்க பார்க்கணும். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன், ஒரு மனுஷனை கிருபை மாத்தி இருந்துச்சுன்னா உண்மையுள்ள வாழ்க்கை அவனுக்கு வரும். அதுதாங்க த ஆத்தன்டிக் சால்வேஷன். நம்ம நினைச்சுக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம நினைச்சுக்கலாம் என்னன்னு, உண்மையான சால்வேஷனுக்கு அடையாளம் நம்ம சொல்லிக்கிறது இல்ல, கிரியே ஒர்க்ஸ் ஒர்க்ஸ். அது உண்மையான ரட்சிப்பு அடைந்திருந்தா அது கிரியையின் கனியில வெளிப்படும். அதை நம்ம பார்த்துக்கணும். ஆகவே பாருங்க, யாக்கோபுல பல கிளியரா சொல்ற, கிரியை இல்லாத விசுவாசம். படிங்களா அந்த வசனங்களை படிச்சுக்கோ ஒரு வாட்டி, ரெண்டாவது அதிகாரம் யாக்கோபு 14 படிங்களா, அவர் எவ்வளவு தெளிவாக அதுல சொல்றாரு. ஆனாலும் நாங்க நம்ப மாட்டோம்னு பல பேர் இருக்காங்க. 2:14 படிங்களா, விவரமா சொல்லிட்டு வர்றாரு.
என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன?
என்ன எப்படி கேக்குறாரு பாருங்க, என்ன பிரயோஜனம்? நான் விசுவாசி ஆனா எனக்கு கிரியை இல்ல, என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு. அப்புறம் 17 படிங்களா,
அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும்.
தொடர்ந்து படிங்களா,
ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகள் உண்டு கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்தது நடுநடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ?
அறிய வேண்டுமோ? எப்படி திட்டுறாரு பாருங்களா, புரியுதுங்களா? கிரியைகள் ரொம்ப அவசியம் அங்க, கிரியைகள் ரொம்ப அவசியம். நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு, அதனாலதான் நியாய தீர்ப்பை பத்தி வேதத்துல எங்க சொல்லும் போதும் நியாய தீர்ப்பு எதன்படி இருக்கும்? கிரியைகளின் படி இருக்கும். அவன் அவன் கிரியைகளின் படி இருக்கும், அவன் அவன் கிரியைகளின் படி இருக்கும். பட்சபாதம் இல்லாமல் உங்களையும் நியாய தீர்ப்பார். ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என் வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை இருக்கும். அந்த கிரியையை வச்சுதான் உலகத்துக்கு பப்ளிக்கா ஜட்மெண்ட்ல அவர் நான் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி நிரூபிக்க போறாரு? பப்ளிக் ஜட்மெண்ட்ல நான் நல்லவன் கோர்ட்ல வந்து சொன்னா போதுமா? ஒத்துக்குவாங்களா? நான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவன் ஒத்துக்குவாங்களா கோர்ட்ல? நல்லவ மாதிரி வாழ்க்கையில இருந்திருக்கணும் இல்ல, கிரியைகள் இருந்திருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவங்க ஜட்மெண்ட்ல சொல்லிட்டா முடிஞ்சா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்க வேண்டிய கிரியைகள் எங்க? அதைத்தான் யூஸ் பண்ணி ரட்சிக்கப்பட்டிருந்தா அது பவர், அதுக்கு கிரியைகள் வந்தே வரணும். அதனாலதான் நம்ம பாத்துக்கணும், என்ன நான் பார்த்து என்னுடைய அசுத்த நான் என்ன ஜட்மெண்ட் முன்னாடி கண்ணாடியில பார்த்தேன்னா என்ன வருது என் வாழ்க்கையில. அது ஆபிராம எடுக்கிறாரு அங்க பாருங்களேன், உதாரணமா கொடுத்துட்டு போறாரு. புத்திகேன மனுஷனை ஒரு ஒருத்தரையும் பாருன்றாரு. ஆபேலு காயினை பாருங்களேன், தெரியல அவங்க யாருன்னு, விசுவாசி யாருன்னு தெரியுது? எதுல தெரியுது நமக்கு? அவங்க செஞ்ச கிரியையில தெரியுது. ஆபிராம பாக்குறோம், அவங்க செஞ்ச கிரியை. தாவீத பாக்குறோம், அவர் செஞ்ச கிரியை. ஒரு டைம்ல தவறு நடந்து போலாம், ஒரு டைம்ல. ஆனா அவங்க வாழ்க்கையின் முறையான பேட்டர்ன், முறையா இருக்கக்கூடியது நீதியின் பக்கம் பரிசுத்தின் பக்கம் இருக்கும். எப்பவோ வெறும் பாவம் உலகம்னு இருந்துட்டு எப்பவோ ஒரு தடவை நீதியின் வாழ்றதுதான் அது ஆட்டுத்தோல்ல போத்திக்கிட்டு இருக்கிற ஓநாய். அத்தனை பாத்துக்கணும் பாருங்களேன், அதை ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா, ஏசு கிறிஸ்து வரப்போறார், கிரியையின்படி எல்லோரையும் நியாயத்திற்க போறார்னா உலகத்துல இருக்கிற எல்லார விட ரொம்ப கவனிச்சு பயந்து ஆயத்தமா இருக்க வேண்டியவும் நம்ம தான். ஏன்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு கதை சொல்லிட்டு இருக்கோம், ரட்சிக்கப்பட்ட ஏற்றபடி வாழ்க்கை கிரியை இருக்குதான்னு பார்த்து பயந்து நடுங்கி இருக்க வேண்டியவங்க நம்ம தான், மத்தவங்க இல்லையே. உலகம் அவ்வளவு பயப்பட வேண்டியது இல்ல, ரொம்ப பயந்து ஆயத்தமா இருக்க வேண்டியவங்க, தீவிரமா இருக்க வேண்டியவங்க நம்ம தான். ஏன்? நம்ம தான் சொல்லியிருக்கோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம தான் பஸ் சாவையில இருக்கிறோம். ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ஆயத்தமா இருக்க வேண்டியவங்க நம்ம தான். ஏன்? நம்ம கிரியையின்படி தான் அவர் நியாயத்திற்க போறாரு. நம்ம ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பின் கிரியை எங்க? ஆகவே ரொம்ப அவசியம். அதனால பாவத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு, பாவத்தை ஏனோ தானோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பாவ முறையில வேதத்துக்கு விரோதமா வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஒரு பிரம்மாண்டமான வஞ்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் உங்க கண்ணை திறக்கட்டும், எனக்கு டயர்டா இருக்கு, பெரிய வஞ்சனையில நீங்க இருக்கிறீங்க, கிரியை இல்லன்னா பெரிய ஏமாத்தம், பல வருஷங்களுடைய ஏமாத்தமா இருக்கலாம். அதை உடைச்சு போட்டுருங்க, உடைச்சு போட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துடணும். பாருங்களேன் ரொம்ப பயங்கரம் அது. கிரியைகள் இருக்கணும், நரகத்தின் முனையில இருந்து ஏமாந்து போக கூடாது பாருங்களேன். ஆகவே ரொம்ப அவசியம். ரெண்டு பேரை பிரிக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி நான் அளிக்கும். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இது இல்ல, நான் அளிக்கும் கூலி, அவன் வாழ்க்கைக்கு கூலி அளிக்கிறதுக்கு நான் வரேன். வந்து அழிச்ச பிறகு ஒருத்தன் உள்ள இருப்பான், ஜீவ விருட்சத்தை அதிகாரம் அவனுக்கு வரப்போதுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் அப்படின்னா என்ன? அவனுக்கு நித்திய ஜீவன் வந்து தேவ நித்திய பிரசன்னத்தில் இன்ப பரலோகத்தில் அவன் உள்ள நுழைவான் நகரத்துக்குள்ள. மத்தவங்க வெளியில, நாய்களும் சூனியக்காரர்களும். ஏன்? வெளியில ஒருவேளை நல்லா இருக்கலாம், ஆனா விக்கிர ஆராதனை இருக்கலாம், இது பயங்கரமான வேசித்தனம் காரியங்கள் இருக்கலாம். அவங்க எல்லாம் வெளியில தான் இருக்க போறாங்க. அந்த டைம்ல வர சொல்லுவாங்க, ஆண்டவரே உன்னுடைய நாமத்தில் பாருங்க, ரட்சிக்கப்படாம பல காரியங்கள் நம்ம செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்டோம் சில டைம்ல ஒண்ணுமே செய்யாம கூட நம்ம ரெண்டும் டேஞ்சரஸ், ரெண்டும் டேஞ்சரஸ், ரெண்டும் இருக்கணும். ரட்சிப்பு கிரியைகள், விசுவாசம் கிரியைகள், கிருப கிரியைகள், ரெண்டும் இருக்கணும். அதான் நம்ம இங்க பாத்துட்டு வரோம். ஆகவே ரெண்டு ரெண்டு முடிவுக்கு இவங்க எல்லாரும் போறத நம்ம பாக்குறோம். ஒண்ணு உள்ள நகரத்துக்குள்ள, ஒண்ணு நகரத்துக்கு வெளியே. இதுக்கு இதுக்கு நம்ம என்ன பதில் கொடுப்போம்? இதை யோசிச்சு என்ன பதில் கொடுப்போம்? இதை நம்ம கேட்டு தேவனுடைய ஜனங்களா இருந்தா இதை கேட்டு நம்ம மிருகத்தின் முத்திரையை வாங்கிக்காம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள வரணும். சத்தியத்துக்குள்ள வரலன்னா அவர் சொல்றாரு பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேர்ஸ், அந்த பாப்பமே ரொம்ப வினோதமான வசனம், 10வது வசனம் படிங்களா.
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது.
தொடர்ந்து படிங்க.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்.
என்ன ஒரு வினோதமான வசனம் பாருங்களேன், அநியாயம் உள்ளவன் மனம் திரும்பி விசுவாசிக்கிட்டோம் தான் வருது, மனம் திரும்பி இனிமே பரிசுத்தமா வாழட்டும் வரணும். அநியாயம் உள்ளவன் என்ன போட்டிருக்கு, இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா உள்ளவன் இன்னும் என்ன என்கரேஜ் பண்றாரா, இன்னும் தொடர்ந்து போ பாவத்துலன்னு ஆண்டவர் செய்வாரா, அப்படி என்ன சொல்ல பாக்குறாரு பாருங்களேன். ரொம்ப டேஞ்சரஸான வசனம். ஏன் வசனம்னா, இது வரைக்கும் சத்தியத்தை திறந்து வை இந்த புக்க, இந்த வசனங்களை எல்லாரும் படிச்சுக்கிட்டோம், இந்த வசனங்களை எல்லாரும் படிச்சு இந்த காலத்திலயும் நம்பாம இன்னும் தொடர்ந்து அப்படியே போறானா, இவர் என்ன சொல்றது அவனுக்கு, தேவன் ஒரு டைம்ல ஒப்பு கொடுத்துருவாரு விட்டுருவாருன்னு வருது இல்லைங்களா. இதுதான் உனக்கு வேணும்னா அதன்படியே போன்னு ஒப்பு கொடுத்துருது. அந்த ஒப்பு கொடுத்ததில் வார்த்தை, இது ரொம்ப பயங்கர, ரொம்ப சீரியஸ் வார்த்தை, ரொம்ப ஸ்கேரி வார்த்தை. கடவுள் கடைசி முயற்சி செய்யற மாதிரி ஒரு விதத்துல பாருங்க. 2 வருஷம் நம்மளும் இதை படிச்சிருக்கிறோம், நம்மளும் படிச்சிருக்கிறோம். இதை படிச்சு நம்ம வாழ்க்கையில இந்த ரெவலேஷன் கொண்டு வந்த எஃபெக்ட் என்ன நம்ம பாத்துக்கணும், என்ன பாதிப்பு கொண்டு வந்திருக்கு நம்ம வாழ்க்கையில், நம்மள இன்னும் பரிசுத்தத்துல வளர்த்திருக்கா, இன்னும் தொடர்ந்து பாவத்துல மாறாதபடிக்கு நம்ம போறோமா. இந்த 2 எஃபெக்ட் தான், இன்னும் பரிசுத்தத்துல ஒண்ணு வளர்த்துச்சுன்னா இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தத்து போறதுக்கு இது சத்தியம் உதவும், இன்னும் அசுத்தத்துல இருக்கிறவன் இன்னும் அசுத்தத்துல போக செஞ்சிடும், கடவுள் அவனை ஒப்பு கொடுத்துருவார். அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது பாருங்களேன். என்ன மாதிரி மனிதர்களா இந்த வசனம் நம்மள மாத்திருக்கு, அதான் நான் பார்க்கணும். இந்த வசனங்களை கேட்டு பிசாசு மிருகம்லாம் பார்த்துட்டு வராது, என்ன செய்யுது, நம்ம கேட்டுட்டு கேட்டுட்டு போய் போய் வழி அருகில விழுந்த விதை போல பாபிலோனை பத்தி கேட்கிறோம், மிருகத்தின் முத்திரையை பத்தி கேட்கிறோம், அந்த நேரத்துல ஒரு சென்சேஷன், அதுக்கப்புறம் வெளியே போன பிறகு அந்த விதை மாதிரி அதெல்லாம் போயிருது, போய் 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 என்ன ஆயிடுவோம் நம்மளுக்கு, அதே நம்ம இருக்கிற நிலையிலேயே நம்மள வச்சுச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சுக்கணும், அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கடைசி ஒரு எஃபர்ட் மாதிரி விட்டுறணும்னு சொல்லல, நீ கடினப்பட்டு போன்னு சொல்லல, ஒரு ஒரு ரிட்டாரிக் க்வெஸ்டின், அவர் என்னத்தை சொல்றாரோ அதுக்கு விரோதமா அடையணும்னு பாக்குறார். ஒன்னும் இல்ல, எங்க வீட்டுல எங்கேயோ போகணும், எல்லாம் ரெடி ஆகி போகணும், இல்ல ஒரு ட்ரிப்புக்கு போறோம் வைங்களா, ஜான் எந்திரிக்கல, சொல்லி சொல்லி பாக்குறோம், ஜான் எந்திரி டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்றோம், சரிமா அவன் வர்றது இல்லையா, அவன் வீட்லயே சாந்தா கூட இருக்கட்டும், வாமா நம்ம போலாம், அவன் தூங்கணும்னு விரும்புறானா நல்லா தூங்கட்டும். இன்னும் ஒண்ணு அதனோட எஃபெக்ட் என்ன, டக்குன்னு கண்ணை திறந்து டக்குன்னு எந்திரிச்சு ஓடி ட்ரெஸ் போட்டு ஓடி வர்றது இல்ல, அந்த மாதிரி கடைசி எஃபர்ட், கடைசி எஃபர்ட், அதுதான் ஆண்டவர் செய்ய பாக்குறாரு. இந்த சத்தியங்கள்லாம் கேட்டு நம்ம மாறாத இருந்த இருந்தோம்னா நித்தியத்துக்கு நம்ம நிலைமை அதுலயே கடினப்பட்டு போயிடும், ரொம்ப டேஞ்சரஸ், அந்த நிலைமையிலேயே பிக்ஸ் ஆயிரும். இன்னும் அந்நியாயம் செய்கிறவன் அந்நியாயத்திலேயே அவன் பிக்ஸ் ஆயிருவான், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தத்திலேயே அவன் பிக்ஸ் ஆயிருவான், நித்திய நிலைமையிலே அப்படி போயிருவான் அவன். ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ற காரியங்கள் வந்து சாதாரணப்பட்ட காரியங்கள், நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது பாருங்களேன். எதை பத்தி ஹேண்டில் பண்றோன்றதை பொறுத்து இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸான காரியங்கள். தேவன் பிதாவானவர், இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த தூதன் தன்னுடைய பரிசுத்த மக்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையில வளர்றதற்காக அப்போஸ்தலனை வச்சு எழுதி பரிசுத்த எழுத்துக்கள், அதை போய் ஹேண்டில் பண்ணிட்டு அதெல்லாம் நமக்கு ஒன்னும் எஃபெக்ட் இல்லாம நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்மள இன்னும் அசிங்கமா பாவம் செய்யறதுக்கு தைரியம் கொடுத்துரும், நம்ம இருதயம் கடினப்பட்டு போயிடும், அந்நியாயம் செய்யறவன் இன்னும் அந்நியாயம் செய்யற அளவுக்கு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிடும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா. இந்த வசனமே என்னங்க பைபிள் போய் அப்படி நம்மள செய்யமா, ஆமா செய்யும், அதான் சொல்லப்படுது, நம்மளை ரொம்ப கடினப்படுத்திடும், அதான் இருக்கிற டேஞ்சர் பாருங்களேன். அந்த நிலைமையில நம்ம இன்னும் பயங்கரமா கொண்டு போற அளவுக்கு அதான் வார்னிங் கொடுக்கிறார், வார்னிங் கொடுக்கிறார். ஏன்னா தேவ ஆவி மனுஷனுடைய ஆவியோடு நான் எப்பொழுதும் போராட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, ஒரு டைம்ல விட்டுறாரு ஆண்டவர், விட்டுறாரு, தங்கள் தேவனும் தேவன் என்றும் அறிந்து அவர்களை மகிமைப்படுத்தாத போது தேவன் என்ன செஞ்சாரு? அவங்களுடைய இருதயங்களின் ஆசைகளுக்கே அவர்களை ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகங்கள் அவங்களை அழியும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். பாவத்தில் அவங்க பயங்கரமா நரகத்துக்கு போகும்படிக்கு இன்னுமே வராதபடிக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு வரல, அவங்க கடினப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு. இதுதான் கடவுளுடைய கடைசி புக். இந்த புக்கு ரெவலேஷன் 22 வந்தாச்சு. இந்த புக்கு உன பரிசுத்த வாழ்க்கையில மாத்தல, உன்னை திருத்தலன்னா இந்த புக்கு உன்னை மோச வழியில இன்னும் தைரியம் கொடுத்துரும், பயங்கரமா அழியறதுக்கு தைரியம் கொடுத்துறதான் இங்க சொல்லப்படுது. பாக்குறோம், என்னுடைய ஆவி என்றென்றும் மனுஷனோடு போராடாது, சீரழிவுல நம்மளை இன்னும் உறுதிப்படுத்திடும். சில இடங்கள்ல போட்டிருக்கு இல்லைங்களா, எப்ராயீம் விக்கிரத்தை தேடி போகிறான், அவனை விட்டுடு அப்படின்றார் ஆண்டவர். அந்த பரிசேயருங்க வந்து நீ கேட்டதை ரொம்ப விரோதமா எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவரேன்னா, ஆண்டவர் என்ன சொல்றார், அவர்களை விட்டு விடுங்கள், குருடர்களுக்கு குருடர்கள் வழிகாட்டிகள். ஆண்டவர் கைவிடுற ஒரு ஒரு இது பாருங்கள. இன்னும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். படிங்க அந்த வசனம்.
இதோ அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
ரொம்ப டேஞ்சரஸான வசனங்கள். இந்த மாதிரி வசனம் பைபிள்லயே இல்ல. ஏன் திருப்பி அழுத்துறேன், ரெவலேஷன் மனுஷங்களை ஒண்ணு இன்னும் பரிசுத்தமா பாடணும், இல்ல இன்னும் அநியாயம் செய்கிறவர்களா அசுத்தம் உள்ளவர்களா அவங்கள மாத்திரும். இது தவிர்க்க முடியாத விளைவு. இந்த மெசேஜ் நம்ம ரிஜெக்ட் பண்ணி ஏனோ தானோன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சீரழிவுல ஆழமா பாவத்துல நம்ம என்னவா இருக்கிறோமோ, ஓரளவுக்கு தாங்க நான் ஒரு பாவி ஃபர்ஸ்ட் கிரேடு பாவினா, நம்மள தேர்ட் கிரேடு பாவியா இந்த சத்தியங்கள் நம்மள பண்ணி இன்னும் செய்யட்டும். தீ அசுத்தமா இருக்கிறவ இன்னும் அசுத்தமா. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தரா இருந்தோம்னா இந்த மெசேஜ் நம்மள என்ன செய்யும், நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுல நம்மள இன்னும் பல மடங்கு நம்மள அதிகமா படுத்திடும். அதான் பெரிய வார்னிங். இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய பலனுக்கு கூலி என் கூட வரப்போகிறது. அந்த பலன் கூலி நான் கொடுக்கும் போது ரெண்டு பிரிவா, ஒருத்தன் உள்ள இருப்பான் ஒருத்தன் வெளியே இருப்பான். இந்த சத்தியங்கள் கேட்காதவ இப்படியே நான் இருப்பேன், இப்படியே நான் இதெல்லாம் கேட்டுட்டு ஏனோ தானோ இதை திறந்து நான் காட்டுறேன், இதுதான் நடக்க போகுதுன்னு நான் இப்படியே இருக்க போறேன்னா இப்படியே இரு. அதைதான் அவர் சொல்லி முடிக்கிறார். பாருங்க கடைசியா கைவிடுற ஒரு நிலைமை. ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையில நாம் வளருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா இது சாதாரணப்பட்டவர் பேசுறவர் அல்ல. நானே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய நித்தியத்துவத்தை பத்தி பேசுதுங்க. எல்லா உருவாக்கத்துக்கு முன்பதாக ஏ டு செட்டு நான் தான், எல்லா உருவாக்கத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், எல்லா முடிய போதும் நான் தான் இருக்க போறேன். அவர் சொல்ற புரியுதுங்களா, அவர் எல்லா உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தோடு தான் உருவாக்குனாரு. அவர் எங்க கொண்டு போகணுமோ எந்த முடிவுக்கு கொண்டு போகணுமோ அங்கத்தான் சரித்திரத்தை கொண்டு போறாரு. அவருடைய நேர்ந்த டைம்ல அவர் வந்தே வருவார். நான் சொல்றேன், அவருடைய தகுதியை பார்க்கணும் இல்லைங்களா, யார் சொல்றதுன்னு இருக்கு. அவர் சொல்ற, அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே இந்த காரியங்கள்லாம் நம்ம பரிசுத்த வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்வோம்.